என் உயிரான இயேசுவே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உடைய நாமத்தை நாங்கள் சபையில் உயர்த்துகிறோம், உயர்த்துகிற மண்டபரே, கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம், வல்லமையுள்ள நாமம் சபையிலே உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம் சமூகத்திலே உலகத்தை நாங்கள் மறக்கிறோம், உலகத்தை நாங்கள் மறக்கிற ஆண்டவரே, மறந்து போயிடுறாண்டவரே. உம் பிரசன்னம் எமக்கு போதுமானது, உம் நாமம் எமக்கு போதுமானது, உம்முடைய சமூகம் எமக்கு போதுமானது. ஐயா உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துவீராக. நஸ்ரீனா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு கூட கலாத்தியர் ஆறாவது அதிகாரம், கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் 7-8-9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 6-7-8-9 வசனம். எஸ்,
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒப்பிட்டால் ஆராதனையிலே மயூரன் அவர்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து பிரசங்கம் பண்ணினார்கள். சோ அந்த வார்த்தை என்னுடைய செய்திக்கு ஏற்றதாக இருந்தபடியினால் அதை நான் சேர்த்துக்கொண்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் நோக்கம் என்னவெனில், நம்முடைய இருதயங்களிலே ஒரு நன்மை செய்கிற ஒரு ஆவி, ஒரு நன்மை செய்கிற ஒரு 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 விதையை உங்களுக்குள்ளே நான் விதைத்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஏனெனில் இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ் நாட்கள், இந்த நாட்கள் நன்மைகளை செய்கிற நாட்கள் என்று சொல்லி எல்லாரும் கருதி கொள்வதுண்டு. நமக்கு 365 நாட்களும் கர்த்தருக்குள்ளே நன்மை செய்கிற நாட்களாக இருந்தாலும், இந்த நாட்கள் ஒரு மேன்மையானவைகள். இந்த நாட்களை நாம் விசேஷமாக பார்ப்பதுண்டு. இந்த மாதம் முழுவதிலுமே எப்படியோ என்னவோ பிள்ளைகள் குடும்பங்கள் என்று சொல்லி ஒரு கலகலப்போடு ஏதாவது ஒரு காரியத்தை நன்மையாக நினைத்து நன்மையாக பேசி நன்மையை செய்ய இருதயங்கள் துடிக்கிற இந்த நாட்களிலே சில வார்த்தைகளை வேதத்திலே சில தேவ மனிதர்கள் எப்படி நன்மை செய்து வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். உங்கள் இருதயம் முழுவதும் இந்த நாளிலே என்னுடைய ஆவியினால் நிறைந்திருந்தால் அது மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ணவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனம் மிகவும் முக்கியமான வசனம் நம் வாழ்விலே. இந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி இருக்கிறது, இது நம் வாழ்விலே அனுபவங்கள் அநேகம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்விலே அநேக அனுபவத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி, நம் வாழ்விலே செய்தவைகளுடைய பிரதிபலனை அநேக தடவைகளிலே நம் வாழ்நாட்களிலே அவைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி வசனம் நமக்கு கூறுகிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ் நாட்களிலே, நம்முடைய கிறிஸ்தவ நாட்களிலே, நம்முடைய ஓட்டங்களிலே நாம் நமக்கு எது சரி எது புள்ளி என்று சொல்லி நம் உள்ளத்தை நிறைத்து வைத்திருந்தாலும், சத்தியம் என்னவெனில் நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹலலோயா. நெல்லை விதைத்து பருப்பை அறுத்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் என்னுடைய விருப்பம் என்னவெனில், உங்கள் இருதயம் முழுவதும் நன்மை செய்கிற நல்ல சிந்தனை நல்ல நோக்கம் இருக்கிற ஒரு இருதயமாய் நிறைந்திருந்தால் நலமாகி இருக்கும். பிரியமானவர்களே, நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, நாம் வருஷத்தின் கடைசி பகுதியிலே வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த வருஷத்திலே நாம் செய்த தவறுகள் நாம் செய்த பிழைகள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருந்து அறிக்கை செய்கிற நாட்களாக இருக்கிறது. புது வருஷத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லுகிற பொழுது, கர்த்தாவே என்னை ஒரு திருப்தியான உள்ளத்தோடு நல்லெண்ணத்தோடு கடந்து செல்ல இருக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி சபைகள் தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் என்று சொல்லி தேவ சமூகத்திலே இந்த நாட்களிலே காத்திருப்பது வளமையானது வழக்கமானது அது அவசியமானது என்று சொல்லியும் நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் எதை விதைக்கிறோம் என்பது முக்கியமானது, எப்படி விதைக்கிறோம் என்பது முக்கியமானது, எந்த நோக்கத்தில் விதைக்கிறோம் என்பது முக்கியமானது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நாம் விதைத்தவைகள் நல் நோக்கம் உள்ளதா, நல்ல சிந்தனை உள்ளதா, நல்ல கருத்துள்ளதா, அல்லாவிட்டால் நாம் நினைக்கிறதை நன்மையாக பார்க்கிறோமா என்பதை இந்த நாளில் நாம் யோசிப்பது சிந்திப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், அதை அறுப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ விதைக்கிறது ஒன்று நீ அறுப்பாய், இல்லாவிட்டால் உன் சந்ததி அறுக்கும். இதில் மாற்றம் கிடையாது. ஏனெனில் ஆயிரம் தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவர் இரக்கம் செய்கிற தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் விசாரிக்கிறவர் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. வேதத்திலே சில இடங்களிலே தகப்பன் தாயுடைய காரியங்களை தேவன் பிள்ளைகளிடத்திலே விசாரித்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது. தேவன் எப்பொழுதும் தேவனாகவே இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, நாம் நல்லதை நினைத்தால் பிள்ளைகள் நன்மைகளை அறுப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் நல்லதை நினைத்தால் உங்கள் சந்ததி நன்மையை அறுக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வாழுகிற நாட்களிலே உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கத்தக்கனையாக விதையுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் சந்ததி இந்த பூமியிலே பேர் பெற்றதாக தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக தலை நிமிந்து நிற்கத்தக்கனவியாய் விதையுங்கள். ஹல்லேலூயா. மாறானதை விதையாதிருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் இருதயம் இந்த நாளிலே நன்மையினால் நிறைந்திருப்பதாக, ஹல்லேலூயா, நல்ல ஆவியினால் நிறைந்திருப்பதாக, ஹல்லேலூயா, எந்த நேரம் பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒன்றை இருதயத்திலே வைத்திருக்கிறவர்களாய், ஏதோ ஒன்றை இருதயத்திலே வைத்து விதைக்கிறவர்களாக வாழாதிருங்கள். உங்கள் வாழ்க்கைகள் மாற வேண்டும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். நீங்கள் நன்மையை விதையாதிருந்தால் மோசம் போகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள், தீமையை விதைத்தால் நீங்கள் மோசம் போகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று எழுப்பி விட நான் விரும்பவில்லை. சிந்தியுங்கள், யோசியுங்கள், உணர்வுள்ளவர்களாக மாறுங்கள். நீங்கள் போகிற வழியே சரி என்று நினைத்துக் கொண்டு ஓடினீர்களே, ஆனால் அதை நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேதத்தின்படி நன்மை செய்கிற இருதயம், நல்ல இருதயம், அந்த ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு இந்த ஆவி அவசியமானது. ஆகையினாலே நாம் இதுவரைக்கும் எதை விதைத்திருக்கிறோம், என்னத்தை விதைக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா, சில பேர் குடும்பத்தில் இருந்து தங்கள் குடும்பத்திலேயே விதைக்க கூடாத விதைகளை விதைத்து விடுவார்கள். குடும்பத்திலேயே சீக்கிரம் போக விரும்புகிறேன், பார்க்கலாம். பிரியமானவர்களே, நம் குடும்பத்திலேயே விதைக்க கூடாதவர்களை விதைப்பது. ஹல்லேலூயா. ஒரு பொதுவான இடங்களிலே பிள்ளைகள் மத்தியிலே மற்றவர்கள் மத்தியிலே விதைக்க கூடாததை விதைப்பது. ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியின் மத்தியிலே விதைக்க கூடாததை விதைப்பது. பிரியமானவர்களே, நீ விதைப்பதிலே ஆசீர்வாதம் தங்கட்டுக்கும். அது உனக்கு நல்லது, உன் பிள்ளைகளுக்கு நல்லது, உன் குடும்பத்திற்கு நல்லது, உன் சமுதாயத்துக்கு, உன் சபைக்கு நல்லது என்பதை இந்த நாளிலே சொல்ல நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எத்தனை வருஷம் நாம் சபையிலே இருக்கிறோம், சபையில் வாழ்ந்து வருகிறோம், தேவனோடு நடக்கிறோம், தேவ பிரசன்னத்தை ருசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நாம் விதைத்தது என்ன? நாம் சபையில விதைத்தது என்ன? நாம் ஜனங்கள் மத்தியில விதைத்தது என்ன? நாம் ஊழியர்கள் மத்தியில விதைத்தது என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எங்கள் வாழ்விலே நன்மையா தீமையா எவ்வளவு நாம் விதைத்திருக்கிறோம், எதை விதைத்திருக்கிறோம், ஒன்று. அடுத்தது, நாம் விதைத்த விதைகளிலே நடந்த நன்மைகள் எவ்வளவு, நடந்த தீமைகள் எவ்வளவு, நடந்த நன்மைகள் எவ்வளவு, அந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பது நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் அது ஏற்றதாக இருக்கும். பிரியமானவர்களே, கண்மூடிக்கொண்டு வேதத்தை வைத்துக் கொண்டு வருஷா வருஷம் கடந்து போகாதிருங்கள், வருஷா வருஷம் கடந்து போகாதிருங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். உங்களுக்கு தெரியுமா, எங்கள் வாழ்வில் இவைகளை கண்டவைகள் நாம். எத்தனை வருஷ காலத்துல பாஸ்டராக இருக்கின்றக்கும் நானாக இருக்கின்றக்கும் நாம் கண்டது ஆச்சரியமானது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே ஆவான். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை அறுத்தே ஆவோம். அதனால எந்த காரியத்திலும் நாம காத்திருப்பதும் பேசாமல் இருப்பதும் கர்த்தர் பக்கம் சாய்ந்து கொள்வதும் நமக்கு நலமானது, அது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கதைத்து பேசி விவரித்து அது இது என்று சொல்லுகிறதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. ஏனெனில் கர்த்தர் நாம் எதை விதைக்கிறோமோ அதை அவர் திரும்ப வெளியே பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக செய்ய வழிப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள், மோசம் போகாதிருங்கள். அதுல இருந்து வாசிங்க சிஸ்டர், மோசம் போகாதிருங்கள்.
தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்,
விடார்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் நமக்கென்று விதைப்பது, நம்முடைய சிந்தனைக்குரியதாக விதைப்பது, நமக்கு ஏற்றவைகளை விதைப்பது, நாம் விரும்புகிறவைகளை விதைப்பது, அது மாம்சத்துக்குரியதாக மாறிவிடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தைகளை திறந்த உள்ளத்தோடு உணர்வுள்ள இருதயத்தோடு எடுத்தீர்களே, ஆனால் உங்கள் இருதயத்தில் இருந்து நாம் மாம்சத்தில் விதைத்தவைகளை கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் வார்த்தையை புறக்கணித்து வார்த்தையை தள்ளிவிட்டு ஆண்டு யோசித்து சிந்தித்துக் கொண்டிருந்தா எந்த வார்த்தையும் உனக்குள்ளே போகவே போகாது. ஆகையினாலே திறந்து உள்ளத்தோடு இருங்கள், மோசம் போகாதிருங்கள். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், அழிவை அறுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் விதைப்பது மாம்சமா என்பது நமக்கு அநேக தடவைகளிலே தெரியும். அநேக நேரங்களில் நம்முடைய விதைப்பு, நம்முடைய நடப்பு, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு எல்லாம் மாம்சத்துக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்வதுண்டு. நமக்கு அது தெரியும், இந்த சுபாவம் நமக்குரியது அல்ல, இது ஏற்றது அல்ல, இது நம்முடைய வாழ்வுக்குரியது அல்ல என்று தெரிந்தும் நாம் விதைப்பதுண்டு. வீடுகளிலே, பிள்ளைகள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே, சபையின் மத்தியிலே, ஊழியங்கள் மத்தியிலே என்று சொல்லி விதைத்து தள்ளுவது உண்டு. ஆனால் அந்த மாம்சத்துக்குரியதை நாம் அறுப்போம். இன்று அல்ல, நாளை, நாளை அல்ல, மறுநாள், மறுநாள் அல்ல, அடுத்த வருஷம், அது அல்ல, கிறிஸ்து வருகிற பொழுது நாம் அறுத்துத்தான் ஆவோம். நமக்குரியது அதை யாரும் பெற்றுக் கொள்ள முடியாது. வழங்குறதா? கணவனுக்காக வேண்டி மனைவி எப்படி பரலோகம் போக முடியாதோ, மனைவிக்காக வேண்டி கணவன் பரலோகம் போக முடியாதோ, அதே வண்ணமாக நான் விதைக்கிறதை நானே அறுத்தாக வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு சில வேளைகளில் சில அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைகளில் நீங்கள் சில அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை கட்டாயம் அறுப்பீர்கள் என்பதிலே வேதத்தின்படி சந்தேகமே கிடையாது. நம்முடைய வாழ்வில் அநேக அனுபவத்தை நாம் கண்டிருக்கிறோம், அநேகர் கண் முன்பாக பார்த்திருக்கிறோம், அநேகர் விழுந்து முறிந்ததை பார்த்திருக்கிறோம், அநேகர் கண்ணீர் விட்டதை பார்த்திருக்கிறோம், அநேகர் துள்ளியதை பார்த்திருக்கிறோம், அநேகர் தலைகளா நின்றதை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு நாள் வருகிறது, காலம் வருகிறது, நேரம் வருகிறது, ஆனால் வேதம் சொல்லுகிறது, எதிரி விழுந்து கிடக்கிற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படாதே. பிரியமானவர்களே, ஆகினால் நம் வாழ்விலே இன்னைக்கு என்ன கேளுங்கள் பிரதர், உங்க வாழ்விலே நீங்கள் விதைத்தது எல்லாம் நன்மையா? பிரியமானவர்களே, நான் எதை நன்மையாக விதைத்தேனோ அதை நன்மையாய் அறுத்திருக்கிறேன். ஆனால் எதை நான் தீமையாக நினைத்தனோ அல்லாவிட்டால் விதைத்தனோ சில வேளைகளிலே தீமைகள் தீமை என்பது எங்களுக்கு தெரிவதல்ல. ஆனால் ஒன்று நிச்சயம், அதை அறுத்தே ஆகும், அதை அறுத்தே ஆகும். அறுக்கிற பொழுது ஆண்டவர் சில காரியங்களை கண்களுக்கு முன்பாக ஓட வைப்பார். சில காரியங்கள் ஆவிக்குரிய கண்களில் தென்படும். அன்று ஒரு நாள், இன்று ஒரு நாள், அந்த நாள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியே ஆவார். அப்பொழுது நாம் யோசிப்பதுண்டு, ஐயோ என்ன விதத்தில் நடந்து கொண்டோம், எப்படி நாம் சிந்தித்துக் கொண்டோம். வேதம் சொல்லுகிறது, தீய நோக்கங்கள் பாவமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசம் போகாதுங்க. நான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறதை மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். பிரியமானவர்களே, மாம்சத்தினால விதைப்பது ஒன்றும் மாம்சத்துக்குரியதை அறுப்பதில்லை, அழிவு, அழிவு. மாம்சத்துக்கென்று விதைப்பது என்பது இன்னைக்கு உங்களோட சண்டை போடுறேன் வையுங்க, அதனால நீங்க ஒருத்தர் என்னோட சண்டை போடுவீங்கன்னு சொல்லி அழிவை அறுத்துக் கொள்ளுவேன், அழிவு நமக்கு. பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து என்ன சொல்லுகிறது, மாம்சத்துக்கென்று அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே, ஆவியினாலே சொல்லுங்க, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஆவிக்கென்று விதைக்கிறவன், தேவ சிந்தை உள்ளவனாக இருக்கிறவன், தேவர் ஆட்சி சிந்தை உள்ளவனாக இருக்கிறவன், அவன் நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. நித்திய நித்திய காலமாக வாழுகிற அந்த வாழ்வு நமக்கு பலனாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் விதைப்பதிலே இருக்கிறது நம்முடைய வாழ்வு. நீதிமொழிகள் என்று சொல்லுகிறேன், மரணமும் ஜீவனும் அவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும், வாழ்வும் அழிவும், நம்முடைய வாழ்வும் அழிவும் நம்முடைய நாவில இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எதை நாம் விதைத்திருக்கிறோம், ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதா, எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகருக்கு நமக்கு இந்த அறிவில் எது தெரியுமா, நாம் விதைக்கிறது நம்முடைய சந்ததி அறுக்கும் என்ற அறிவு நமக்கு இன்றைக்கும் இல்லை. இல்லை, இப்பொழுது இந்த நேரத்துக்குரிய விதத்தில் நடந்து கொள்வது, சந்ததிகளை குறித்து யோசிப்பதில்லை, தாய் தகப்பன்மார்கள் யோசிப்பதில்லை. ஆகையினாலே நன்மையை விதையுங்கள். உங்கள் பிள்ளைகள் சம்பூர்ணமாக இருக்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் பிள்ளைகள் சமாதானமாய் வாழ நன்மைகளை விதையுங்கள். ஆவிக்குரியவைகளை விதையுங்கள். ஆவிக்குரிய மனிதராக இருப்பதல்ல, ஆவிக்குரியவைகளை விதைக்க வேண்டும். விதைக்கிற பொழுது அது பலன் கொடுக்கும். நல்ல விதை அது முளைத்து ஓங்கி நிற்கும். விதை அது ஆசீர்வாதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நெல்லுகளை விதைக்கிற பொழுது அது வளர்ந்து அது ஆசீர்வாதமாக மாறி அது அநேகரை போஷித்து அநேகருக்கு நன்மையை கொண்டு வரும். அந்த விதைகளை விதைங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை கர்த்தரும் என் ஆண்டவரும் அறிவாராக. ஹல்லேலூயா. எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை கர்த்தரும் என் ஆண்டவரும் அறிவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க சிஸ்டர்.
சீக்கிரத்தில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
பிரியமானவர்களே, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போவது இது வழக்கமானது, இது நம் வாழ்விலே வழக்கமானது. எது நன்மை செய்து செய்து சோர்ந்து போவது நம்முடைய வாழ்வுக்குரியது. மாம்சத்தில் இருக்கிறோம் நாம். எவ்வளவு நன்மை செய்வது, எத்தனை காலமாக செய்வது, எத்தனை பேருக்கென்று செய்வது, இல்லையா? இந்த ஏமன்ல சொல்லுவார்கள் சொன்னா, கையை கொடுத்தா அப்படி முழு கையே எடுத்து விடுவார்களாம் அப்படின்னு தான் தமிழ்ல, அது இல்லைன்னு நினைக்கிறேன். நீ கையை கொடுத்தா முழு கையும் எடுத்து விடுவார்கள், அதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நிட்டுனா முழு கையே எடுத்துருவாங்கன்றது அதோட அர்த்தம். அதனால சோர்வு, அதனால சோர்வு இல்லையா? என்ன நன்மை செய்து எவ்வளவுத்துக்கு செய்கிறது. ஆனால் சோர்ந்து போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதுகிற, ஜபத்தை குறித்து, கொடுத்தலை குறித்து என்ன சொன்னா, நீங்க சோர்ந்து போகாதீங்க, இந்த காரியத்தில் மாத்திரம் நீங்க நிலைச்சு நிக்கணும், ஜபத்தில் நில்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆகையினால நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நன்மை செய்யலாம், நாளைக்கும் நன்மை செய்யலாம், நாளைக்கும் நன்மை செய்யலாம், ஆனால் சோர்ந்து போகாமல் நாம் செய்யாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்றது முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும், முடிவு பரியந்தம் நிற்க வேண்டும். வழங்குறதா? இன்னைக்கு ஒன்றை செய்துவிட்டு நாளைக்கு ஒன்றை செய்துவிட்டு நாம் என்ன நினைக்கிறோம்? நாம செய்து நன்மை செய்து விட்டோம், நல்ல காரியங்களை செய்து விட்டோம், காணும் இது போதும். இல்லை, காத்திருக்கிற பொழுது ஏற்ற காலம் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் நினைக்கிற உடனே எதையும் அறுக்க முடியாது, நாம் நினைத்த உடனே எதுவும் நமக்கு ஆசீர்வாதமாக வந்து விழாது. நாம் நினைத்த உடனே கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போறது கிடையாது. ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது, வெயிட் பண்ணு, பொறுத்திரு, காத்திரு. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் தள்ளாடி விடுவோம். நன்மை செய்து செய்து சோர்ந்து விடுவோம், தள்ளாடி விடுவோம். வேணா ஆண்டவரே, இதென்ன ஆண்டவரே, வேணா நிறுத்தும் ஆண்டவரே, காணும் ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே. ஆனால் வேதம் சொல்லுகிற நீ தள்ளாடாமல் இருக்க வேண்டும், தள்ளாடக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. எந்த விஷயத்திலையும் கர்த்தருக்கு முன்பாய் நாம் நிற்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் என்பதை விட இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு முன்பாக நான் செய்கிறேன் என்பதை விட தேவனுக்கு முன்பாக செய்கிறேன் என்பதுதான் உண்மை. அதை நாம் அநேக தடவைகளில் மறந்து போய் விடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலம் இருக்கிறது, அந்த நாளை கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். அன்றைக்கு நீ அறுப்பாய். நீ அறுக்கலையா பயப்படாதே, நீ அறுக்கலையா பயப்படாதே. ஏன் தெரியுமா? உன் சந்ததி மேலே கர்த்தர் ஆவியை ஊற்றுவார், உன் சந்ததி மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். பிரியமானவர்களே, நீங்கெல்லாம் எதுக்கு பிரயாசப்படுகிறீர்கள்? தகப்பனாக தாயாக வாழுகிற உங்களை நான் பார்த்து கேட்கவா, நீங்கெல்லாம் எதற்கு பிரயாசப்படுகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தானே, உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தானே. கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இருப்போமாக, ஹல்லேலூயா. கவலைப்படாதிருப்போமாக, கர்த்தர் ஏற்ற காலத்திலே எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் செய்ய வேண்டிய ரகசியம் என்னவெனில், நமக்குள்ளே நன்மை செய்கிற ஒரு ஆவி, நல்ல எண்ணம், நல்ல ஒரு நோக்கம் என் இருதயத்தை நிறைந்திருந்தால் அது நலமாக இருக்கும். இந்த காலகட்டம் அதற்கு ஏற்றதாக இருக்கிறது, இந்த நாட்கள் அதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அதனால் இதை குறித்து நான் பேசுகிறேன். ஒன்று அல்லாவற்ற ரெண்டு மனிதர்களை குறித்து சீக்கிரமாக பார்த்து நான் சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக 2 Corinthians 9 திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Corinthians 9 அதில் ஒரு சில வசனங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நம்ம சேர்த்துக்கொண்டோம். அதில் 8:9 வாசிங்க சிஸ்டர், 8:9-10 வாசிங்க.
மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார்.
மேலும்
நீங்கள் எல்லாவற்றிலும்
எப்பொழுதும் சம்பூர்ணமாயிருக்கிறாயும்
சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும்
இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கும்படிக்கு தேவன் தன்னுடைய கிருபையை உங்களுக்குள்ளே பெருக பண்ணுகிறாரா? சிந்தியுங்கள், கொஞ்சம் யோசியுங்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் இருப்பதற்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் தேவன் அவருடைய கிருபையை எங்கே பெருக பண்ணுகிறார்? உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அவர் பெருக பண்ணுகிறார். இதை விட ஒரு வார்த்தை நமக்கு தேவையா? இதை விட ஒரு வசனம் நமக்கு தேவையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு கேட்கவா, நீங்கள் ஒரு சில வசனங்களை வாசிக்கிற பொழுது உங்கள் இருதயம் கொழிந்து விட்டு எரிகிறது இல்லையா? ஏதோ குழு குழண்டு இருக்கிறது இல்லையா? எனக்கு அப்படி இருக்கு. வாசித்து சில வார்த்தைகளை வாசித்த பொழுது ஏதோ இருதயம் தலைகளாக மாறுகிறது போல இருக்கும் எனக்கு. அதுல இது ஒன்று, என்ன தெரியுமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கிறவர்களாகும்படி சகலவித நற்கிரிகைகளிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவிதமான கிருபை, சகலவிதமான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள பெருக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு இவ்வளவு நாளும் தெரியலையா, கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஏன், நான் நல்லா இருப்பதற்கு, நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. அப்படி எழுதிவிட்டு ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாருடைய நீதி? இன்றைக்கு நாம் நீதி, நம்முடைய நீதிகள் நிற்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பதுண்டு. ஆனால் இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய நீதி தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய நாமத்திலே நன்மை செய்து ஏழைகளை கவனிக்கிற உங்களுடைய நீதி தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது, சந்தேகம் கிடையாது, சந்தேகம் கிடையாது. தலைமுறை தலைமுறையாக, உங்கள் தலைமுறையோடு அல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறை உடைய நீதி நிற்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இதுக்கு முன்னுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா சின்ன அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற தர்ம காரியத்தை குறித்து எழுதி கொண்டு வருகிறார். அதிலேதான் இந்த வசனங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தர்ம காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிற பொழுது இதை எழுதுகிறார். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு தெரியல. விதைக்கிறதுக்கு நன்மை செய்கிறவனுக்கு நன்மையும், கொடுக்கிறவனுக்கு கொடுப்பதற்கு விதையும். வாசிங்க சிஸ்டர்.
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கிறவர் அவர். அதான் முதல் வசனத்தில் என்ன சொல்லுகிறது, அவருடைய கிருபை எங்களுக்குள்ளே சூழ்ந்து கொள்ளுகிறது. விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கிறவர் அவர். அந்த விதை நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறதுக்கு அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக நம் வாழ்விலே மாறுவதற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வருஷ காலத்திலே கர்த்தர் எங்களை போஷித்த விதம் ஆச்சரியமானது. விளங்குறதா, நாங்கள் யுத்த காலத்தில் யுத்த தேசத்தில் இருந்து அநேகர் எனக்கு தெரிந்து சாப்பாட்டுக்கு யுத்த காலங்களிலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு ஓடி அலைந்து திரிந்து நாம் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்கவும் மறைக்கவும் கூடாது. அந்த நாட்களை சிந்திப்போமா, கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா. கர்த்தரங்களை நினைத்தார், அவருடைய கிருபை இன்றைக்கு எங்களை சூழ்ந்திருக்கிறது, நாங்கள் நல்லா இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகள் என்று சொல்லி சந்ததிகள் என்று சொல்லி நல்லா இருக்கிறோம். ஆனால் ஆனால் வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து நம்முடைய நீதி நிலை நிற்க தக்கனவையாய் கர்த்தருடைய கிருபை எங்கள் குடும்பங்களை சூழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இந்த நாட்களிலே உலகத்திலே அநேக தேசங்கள் இருக்கிற கஷ்டமான வறட்சியான நிலைமைகளை விட நாங்கள் இன்றைக்கு இங்கு இருப்பது ரம்யமான வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுமா, ரம்யமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் நம்மளை எப்படி நடத்துகிறோம் கர்த்தருக்கு முன்பாய், எங்களை குறித்து நாம் எப்படி நினைத்துக் கொள்ளுகிறோம், எதை யோசிக்கிறோம் என்று நமக்கு தெரிவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை விளங்கப்படுத்துவதற்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் உடுப்புகள் போடுவதற்கு நாம் தேடுவதுண்டு. நான் உங்களை விளங்கப்படுத்த பேசுகிறேன், ஏதாவது உங்களுக்கு சொல்றதுக்கு அல்ல, உங்களை குற்றப்படுத்துவதற்கு அல்ல. இன்றைக்கு நம்முடைய வீடுல இருக்கிற உடுப்புகளுக்கு அளவே கிடையாது. தேடுகிறோம், மச்சிங் தேடுகிறோம். ஒரு பக்கம் நமக்கு தேவையானதை தேடிக்கொள்ளுகிறோம், நிறைந்திருக்கிறது, நிறைந்திரு. ஆனாலும் இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், எங்கிடத்தில் ஒன்றும் இல்லை என்று தான் சொல்லுகிறோம். இது எங்களுடைய வாயின் வார்த்தையின் அறிக்கைகள் வழங்குறதா, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அறிக்கைகள் இன்றைக்கும் என்ன சொல்லுகிறது, எங்களிடத்தில் இல்லை, இருந்தாலும் இல்லை என்று. ஒருவர் சொன்னார், ஐயோ 10-15 தலைமுறைக்கு இருந்து போட்டு சாப்பிட்ற அளவுக்கு என்னிடத்தில் பணம் இருக்குன்னு சொல்லி சொன்னார் ஒருவர். அவன் அவிசுவாசி, அவனாவது உண்மையை சொன்னான் என்ன தெரியும், 10-15 தலைமுறை இருந்து போட்டு சாப்பிட்றதுக்குரிய பணம் என்னிடத்தில் இருக்கிறதுண்டா, இந்த தேசத்தில் இருக்கிறான், பழகிற ஒரு மனுஷன்தான். ஆனா நாம அடிக்கடி என்ன சொல்றது, இல்லை 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 என்று சொல்லியே நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசுகிறேன். நம்முடைய இருதயம் நன்மையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கைகள் கடந்த கிழமை கேளில போயிருந்த பொழுது ஒரு வாலிபன் பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும். அவன் வந்தான், ஆராதனை முடிந்ததுன்னு சொன்னான், நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன் சொல்லி சொன்னான். நான் என்னத்துக்கு என்று சொல்லி சொன்னேன், ஏழை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற நீங்கள் அதனால கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் சொல்லி சொன்னான். அது ஒன்று. இவன் ஒவ்வொரு முறையும் இந்த நாட்களில் கொண்டு வந்து தருகிறதை நான் மறந்து விட்டேன். அவன் ஏதோ அதுல வச்சு நினைப்பு ஊட்டினா, நான் ஒவ்வொரு முறையும் செய்கிறான் தாசன்தான். அப்பதான் யோசித்தேன், இவன் இப்ப ஞாபகத்துக்கு வருகிறது எனக்கு, நாங்கள் மனிதர்கள், ஆனால் தேவன் எதையும் மறப்பதல்ல. தேவன் ஒருவது ஒன்றையும் மறப்பதல்ல. நான் சொன்னேன், நீ கொண்டு வந்து குடு, அதை குறித்து நான் பாஸ்டரோடு பேசிவிட்டு என்ன செய்வதென்பதை உனக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னேன். அவன் ஒரு வாலிப பையன், அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய முதிர்ச்சி, அவனுடைய சிந்தனைகளை நான் உற்சாகப்படுத்தி இந்த விதத்தில் நீ செய்து அது உனக்கு எதிர்காலத்தில் உன் சந்ததிக்கு நல்லது என்பதை அவனுக்கு நான் போதிக்க வேண்டும். இங்கே இருக்கிறவர்கள் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள் சொல்லி இடத்துல வந்து சொன்னீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு வளர்கிற பிள்ளைகளுக்கு காணிக்கை இதை கர்த்தருக்கென்று கொடுப்பது, ஏழைகளுக்கு என்று கொடுப்பது என்பதை கற்றுக் கொடுப்பது யார், யார் கட்டுக் கொடுப்பது? அது அப்படியே இருக்கட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பத்தாவது வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
விதைக்கிறவனுக்கு விதையையும்
விதைக்கிறதுக்கு கொடுப்பதற்கு விதையை கொடுக்கிறவர் அவர். அதை நன்றி புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், ஒன்றுமில்லை 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 என்றால் ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். நான் கடந்த நாட்களில் ஒருவரோடு பேசினேன், அவர்கள் அப்படி எப்படி பேசினோம் நான் சொன்னேன், எங்க இடத்துல அவங்களும் எனக்கு சொன்னாங்க, ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்களோ இல்லாமலே போயிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய் நறுக்கிகளும் எங்கள் இறுதியம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதும் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. சோ ஒரே ஒரு காரியத்தை நான் சீக்கிரமாக பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன், என்னுடைய நேரத்தை கொண்டு போக விரும்பவில்லை. ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ளுங்க, ஒரு நபரை, ஒரு மனுஷனை, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு கர்த்தருடைய மனுஷன் எப்படி வாழ்ந்தான் என்பதை மாத்திரம் நான் பார்த்து சீக்கிரத்தில் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் சிஸ்டர் ஒன்றுல இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் பத்து, நமக்கு தெரிந்த மனிதனாக இருந்தாலும் ஆனால் இந்த காலத்துக்கு நேரத்துக்கு அது அருமையாக இருந்தது, வாசித்த பொழுது சந்தோஷமாக இருந்தது, அதனால் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்றிலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் வாசிங்க, சாரி நாலாவது வசனம் வரை வாசிங்க சிஸ்டர்.
இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்னேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாக கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். யாரு? ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது, விளங்குறதா? ஹல்லேலூயா. அவன் செய்தது என்ன, அவனுடைய வாழ்வு என்ன? அல்லாவிட்டால் அவனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு சாட்சி பதரப்படுகிறது, எண்ணத்தை குறித்து எழுதப்படுகிறது. அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னா என்ன? தேவனுக்கு பயப்படுதல் என்று சொல்லி சொன்னா என்ன? எத்தனை வருஷ காலமாக நான் நடக்கிறோம், ஞாயிறு தோறும் வேதத்தை கொண்டு ஆலயத்துக்கு வருவதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் நினைக்கிறோம். ஆராதனையிலே அமர்ந்திருந்து பக்தி பூர்வமாக தலையை சாய்த்து கர்த்தருக்கு முன்பாக கரங்களை கட்டிக்கொண்டு நிற்பதுதான் பக்தி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு பக்திமான் இருந்தான், இங்கே ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்விலே தேவ தூதன் இறங்கி வர வேண்டியதாக இருந்தது. சரியா? நான் சொல்றது சரிதானே? தேவ தூதன் இறங்கி வர வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. மோசேயின் வாழ்விலே தேவன் இறங்கி வர வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. இப்படியே நாம் பல சம்பவங்களை நாம் பார்த்துக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு எவ்வளவுக்கு பயப்படுகிறோம்? நம்முடைய வெளிப்படையான காரியங்கள் எப்படி இருக்கிறது? நாம் செய்கிற காரியங்களை எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்கள், இங்கே எங்கேயோ ஒரு மனிதன் இருக்கிற பொழுது அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி வேதம் நமக்கு எழுதி கொடுக்கிறது. நான் சிந்திப்பதுண்டு, பரிசுத்த வேதாகமம் ஒரு தடவை எழுதப்பட்டது. இதுதான், இதை விட்டால் வேறு ஒன்றும் அல்ல. இன்றைக்கு இன்றைக்கு தேவன் நம்மளை குறித்து ஒரு புஸ்தகம் எழுதினார். சிந்தனை, என்னுடைய சிந்தனை, நம்மளை குறித்து ஒரு புஸ்தகம் எழுதினார். என்ன எழுதுவார்? இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசிப்பதுண்டு, சிந்திப்பதுண்டு, அந்த விசுவாசத்திலே நாம் வாழுகிறதுண்டு. கர்த்தர் வருகிற பொழுது அநேக விதமான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. கர்த்தர் வருகிற பொழுது எல்லாருடைய நம்பிக்கையும் எப்படி இருக்கும்? எஸ் அப்படித்தான் நடக்கும். எங்களுடைய எதிர்பார்க்கும்படிதான் நடக்கும். கர்த்தரனை அழைப்பார், கர்த்தரனை கொண்டு செல்வார், கர்த்தர் வா என்று சொல்லுவார், கட்டி அணைப்பார், முத்தம் கொடுப்பார், மோதிரம் கொடுப்பார் என்று சொல்லி எல்லாருடைய கற்பனைகளும் இருக்கிறது. தப்பானதல்ல, இருக்கட்டுக்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும் அன்று, அந்த நாட்களில் என்ன நடக்கும் சிந்திக்க முடியுமா? உங்களால் இன்றைக்கு சொல்ல முடியுமா இப்படித்தான் நடக்கும்? சொல்ல முடியாதப்பா. பத்து கன்னிகைகளுக்கே நிலைமை மாறியது, பத்து கன்னிகைகளுக்கே நிலைமை மாறியது. இன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயங்கள் எதனால் நிறைந்திருக்கிறதோ அப்படியே நடக்கும், அப்படியே நடப்பது. வசனத்துக்கு சாய்வதில்லை, வசனத்துக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. இன்றைக்கு இப்ப பிரசங்கம் பண்ணுகிற பொழுது எத்தனை பேருடைய மைண்ட் எங்க நிக்குதோ எனக்கு தெரியாது. என்ன சிந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியும். கர்த்தர் சாட்சி, கர்த்தர் நீதி செய்வார், கர்த்தருடைய வசனத்துக்கு அவர் நீதி செய்கிறவர். ஏதோ சும்மா ஒரு வசனத்தை எடுத்து வைத்து வாசித்து விட்டு போவதற்கும் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போவதற்கும் நான் வரவே இல்லை. ஆனால் கர்த்தர் நீதி செய்வார். வசனங்களை கேட்கிற பொழுது அதற்குரிய கனம், அதற்குரிய மரியாதை, அதற்குரிய பயம், அதற்குரிய பக்தி இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். எத்தனை வருஷ சபையாக இருந்தாலும் சரி, சாகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாய் நடுநடுங்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சபையினுடைய வருஷ வயதின்படி நாங்கள் பரலோகம் போக போறது கிடையாது. என்ன நடக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? என்ன நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம், கர்த்தருக்கு நாங்கள் பயப்படுகிறவர்கள், கர்த்தரை நாம் ஆராதிக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறபடி செய்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னா என்ன? வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வார்கள். நாமல் நினைப்பது அல்ல, நாங்கள் சிந்திப்பது அல்ல, நாங்கள் யோசிப்பது அல்ல. ஹலலோய்யா, ஹலலோய்யா. நான் நேற்று நாள் என் செய்திக்கு சம்பந்தமோ எனக்கு தெரியல பிரியமானவர்களே, ஆனாலும் நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆரம்ப நாள் ஊழியங்களே, ஆரம்ப நாள் ஊழிய நாட்களிலே ஒவ்வொரு ஊழியமாக படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வருகிற பொழுதெல்லாம், நான் பிரசங்கம் பண்ணுகிற நாட்களிலே வந்த பொழுது பிரசங்கத்துக்கு முன்பதாக போதகர் இடத்துல போய் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். என் ஊழிய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் விளங்குறதா? ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு ஆரம்ப நாட்களிலே ஒரு சிலரை நாம் பார்ப்பதுண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? உங்களுக்கு ஒன்று தரவா, வேதத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே தான் நான் கடந்த பைபிள் ஸ்டடியிலே பேசினேன். ஒரு மன்னனிடத்திலே ஒரு நல்ல காரியம் இருந்தால் அதை நீங்கள் பேசுங்கள், அதை சொல்லுங்க. சிஸ்டர், உங்களுடைய விசுவாசம் பெரிது. பிரதர், உங்கள் ஜெபம் பண்ணுற அந்த நல்லா இருக்கிறது. நீங்கள் உத்தமமாய் வாழுகிறீர்கள். வேதத்தில் எழுதப்பட, அதுக்கு பேர் அவங்களை போட்டுறது கிடையாது, அவங்களை உயர்த்துறது கிடையாது. ஏன் வேதத்தில் இவ்வளவு, ஏன் இந்த கொரோனாவை குறித்து எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது? மறைத்திருக்கலாமே, அவசியமே இல்லையே. நான் அடிக்கடி போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ண போறேன், பிரசங்கம் பண்ண போறேன், பிரசங்கம் பண்ண போறேன். இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குருவை விட மிஞ்சிய சீஷர்கள் அநேகர், ஒன்றுமே செய்ய முடியாது. ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? அடிக்கடி நான் பிரசங்கத்தில் கேட்பதுண்டு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள் தேவ ஊழியர்களுக்கு. நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற பொழுது அவர் சொன்ன, முதலாவது அவர்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள், 2வது அவர்கள் எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். இன்னைக்கு தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறது எல்லாம் இலகுவான காரியம். நானும் தான், நானும் ஆண்டவருக்கு நானும் ஒப்புக் கொடுத்துருக்கேன்ப்பா. ஆண்டவரோடு நடக்கிறேன்னு சொல்லுவேன், ஆண்டவரோடு பேசுறேன்னு சொல்லுவேன், ஆண்டவரோடு சாப்பிட்றேன்னு சொல்லுறேன், ஆண்டவரோடு எல்லாமே செய்கிறேன். ஆனால் நமக்கு கொடுத்த ஊழியக்காரனை தான் கனம் பண்ண தெரியல, நமக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய தெரியல, நமக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு அபிஷேகத்தை மதிக்க தெரியல, விளங்குறதா? ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறவர். நாம் எங்கேயோ இருந்த எங்களை கத்தர் கிருபையினாலே எடுத்து இந்த சபையிலே இணைத்து ஒரு ஊழியக்காரனை வைத்து எங்களை வார்த்தையினாலே போதித்து ஒரு ஊழியக்காரனாய் கத்தருடைய கிருபையிலே நிறுத்தி வழிநடத்தி இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் அல்லவா, இதை கத்தர் விசாரிப்பார். நாள் வரும், கத்தர் விசாரிப்பார். அதான் அடிக்கடி நாம அந்த நாட்களை இன்றைக்கு மறக்க முடியாது. பாருங்க ஊழியத்தின் ஆரம்பங்கள். பாஸ்டர் ஓகே சொல்லுங்க செய்கிறேன், ஆ எல்லாம் ஓகே, 20 ரூபாய் நிக்கிறேன், முடியல முழுத்துல நிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு போறேன், எல்லாம் நான் செய்திடறேன் என்று சொல்லுவேன். ஆரம்ப நாட்கள் இன்றைக்கு பாஸ்டர் நீங்க ஒன்றா செய்துட்டு போங்க, நான் போயிட்டு வாரேன். கத்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருப்பார், அவர் மறக்க மாட்டார். ஒன்றை விளங்குறதா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை பார்த்து கேள்வி கேட்கவா, நீங்கள் உங்கள் ஆரம்ப நாட்களிலே கத்தருக்கு முன்பாகவும் உங்கள் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் நின்ற அதே விதத்தில் இன்றைக்கு நீங்க நிற்கிறீர்களா? உங்கள் மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாய் பதில் கொடுக்க கத்தர் விசாரிப்பார். ஏனெனில் ஆசாரிய ஊழியம், ஆசாரியத்துவம், சபையை நடத்துவது என்பது எவ்வளவு எப்படி ஒன்று உங்களுக்கு சொல்லவா? உங்களுக்கு நான் பிரதர் உங்களையே எடுத்துக்கொள்ளுமே, உங்களுக்கு அவரை விட எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவரையே அழைப்ப ஆண்டவர் இங்க ரெடியாங்க. ஏன் அழைப்ப அவர? எதற்கு? புரியாத காரியங்கள் காலை வச்சு கலகல நின்று கூடாது. விளங்குறதா? உங்கள் ஊழியக்காரர்கள் உங்கள் நிமித்தம் துக்கத்தோடு ஊழியம் செய்தால் அது உங்களுக்கு நல்லதல்ல. நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்தினால், உங்களை துன்பப்படுத்தினால், துயரப்படுத்தினால் கத்தரங்களை விசாரிக்கிறவர். எங்களுக்கு வேற சட்டம் கிடையாது. கத்தர் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார், விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிப்பார், அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பார். ஆனால் நீங்கள் எங்களை துக்கப்படுத்தினால், நீங்கள் எங்களை துயரப்படுத்தினால், நீங்கள் எங்களை வேதனைப்படுத்தினால், நீங்கள் எங்களை கண்ணீருக்குள்ளே நடத்தினால், உங்கள் நிமித்தம் எங்கள் இருதயம் பாரமடைந்தால் கத்தர் விசாரிப்பார். இதை எல்லா ஊழியக்காரர்களும் தைரியமாக பேசுவதில்லை. எனக்கு கத்தருடைய அபிஷேகத்தை குறித்து அறிவு இருக்கிறது, அதனால் நான் பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் என்ன செய்கிறான், என்ன செய்கிறான்? அவன் தேவ பக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், அவன் பக்தி உள்ளவன் உண்டு. இரண்டாவது, தன் குடும்பம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளே நடத்துகிறான். ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தன் வீட்டாரையும் கர்த்தருக்குள்ளே நடத்துவான், தீண்டுவான், ஊண்டுவான், தூக்கி நடத்த கஷ்டப்பட்டு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி எழுந்து நிற்பான். பிரியமானவர்களே, நேரம் போகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கொஞ்சம் இந்த வார்த்தைகளை சிந்தியுங்கள். உணர்வுள்ள ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கட்டுங்க. சிந்தியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், அதை சிந்தித்து பேசுங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்குள்ளே தன் குடும்பத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே நிறுத்துவான். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் தேவனை கனம் பண்ணுகிறேன். கடந்த முறை பேசுகிற பொழுது சாமுவேல் என்ற புள்ளி ஆண்டான் அவன் வளர்ந்து வருகிற பொழுது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமுள்ளவனாய் நடந்தான், வளர்ந்தான், பெரிய மனுஷன். ஹல்லேலூயா. தேவனுக்கும் இருந்து ஜனங்களுக்கு மிகவும் தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி செபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. முதலாவது தேவ பக்தி உள்ள மனுஷன், இரண்டாவது தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே இணைத்த ஒரு மனுஷன், மூன்றாவது தான தர்மங்களை செய்து கொண்ட கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். தான தர்மங்களை செய்ய அதில் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நாட்களிலே நல்லொரு எண்ணம் உங்களுக்குள்ளே நான் விதைக்க விரும்புகிறேன். நன்மைகளை செய்கிற ஒரு இருதயம் பத்தி எறிந்தால் நலமாக இருக்கும். பிரியமானவர்களே, நாளைய நாள் உங்கள் கரத்தில் அல்ல, நம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் தன் கரத்தில் பிடித்திருக்கிறார். பிள்ளை போல நம்முடைய வாழ்வு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கொரோனா வந்தா போறது அதுவும் இல்லாமல் போய்விட்டது. விளங்குறதா? ஒருவர் பேசுகிற பொழுது என்னோடு பேசினார், பிரதர் ஒரு காலகட்டத்துக்கு முன்பதாக 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு சொல்லி நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிளான் பண்ணினோம். அடுத்த வருஷம் வீட்டை கட்டுவேன், அதுக்கு அடுத்த வருஷம் மாடியை கட்டுவேன், அதுக்கு அடுத்த வருஷம் அங்க போவேன், அதுக்கு அடுத்த வருஷம் இங்க வருவேன், இதுக்கு ஒரு கார் எடுப்பேன் சொல்லி பிளான் பண்ணினோம். இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே இன்றைக்கு மாத்திருந்தான் வாழ்வு, நாளையை குறித்து யோசிக்க முடியாது, இடமில்லை என்று சொல்லி அவர் சொன்னார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் தேவ பிள்ளைகள், நம் தேவ சனங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவ ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. இதை குறித்து கணக்க பேசலாம் பாருங்க. ஆனா இது பேசுவதை நாம் விட்டு விடுகிறோம். ஏனெனில் கர்த்தர் விசாரிக்கிறவர். 20 வருஷம் 30 வருஷம் பாஸ்டரேட் வயது ஆவிக்குரிய வயது இன்னும் கூட எத்தனை பேர் கீழ்படியாமல் போனார்கள், எத்தனை பேர் ரண்டதம் பண்ணினார்கள், எத்தனை பேர் சொல்லதை செய்யாமல் போனார்கள், எத்தனை பேர் நாங்கள் சொல்ற புத்திமதிகளை ஏற்காமல் போனார்கள், எத்தனை பேர் தலகரணமாய் நின்று தங்கள் வாழ்க்கைகளை உடைத்துக் கொண்டார்கள். நாம் பார்த்தவைகள். ஆனால் நாம் கர்த்தரை நோக்குவதை விட வேற வழி நமக்கு கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களில் சிலர் இந்த அனுபவம் இல்லாத நீங்கள் என்று நான் அடித்து சொல்லுவேன். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நினைக்கிறதை நினைக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்து குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே சேர்த்து தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா? தேவ மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். எல்லா விதத்திலையும் நாலு காரியம் சொல்லிவிடலாம். அப்பா, இன்றைக்கு இந்த சபையினுடைய வளர்ச்சியுடைய நிலைமையிலே பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ள வசன அறிவு இருக்கிறது. நீங்கள் நாலு பேருக்கு நாலு சொல்லலாம், நாலு நல்லது போல நினைக்கலாம், நாலு நல்லது போல சொல்லலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுகிறதும் நீங்கள் செய்கிறதுமே சரி என்று சொல்லி ஒருபோதும் நினைத்து விடாதீங்க, நினைத்து விடாதீங்க. சில காலங்கள் கடந்ததும் பின்பாதாக நமக்கு சில அறிவுகள் உருவாகும், சில புத்திகள் உருவாகும். சில காலங்களில் சிலருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உங்கள் காலகட்டங்களில் நீங்கள் நடந்து வருகிற பொழுது கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்ததை குறித்து எனக்கு சந்தோஷம். வளர்ச்சி என்பது என்ன தெரியுமா? துன்பத்தின், துயரத்தின், வேதனையின், கண்ணீரின் காலத்திலையும் கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருந்து கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு துடிப்பது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே இருதயத்திலிருந்து வருகிற சத்தம் எல்லாம் கர்த்தருடைய சத்தமாக மாறுகிறது. அவர் மெதுவாக பேசுவார், தள்ளிவிட்டால் அதையும் பேச மாட்டார். ஸோ நாங்களோ அவர் ஒன்றை சொல்லட்டுக்கும் அதன்படி போவோம், அவர் ஒன்றை சொல்லட்டுக்கும் அதன்படி போவோம், அதன்படி போய்கிட்டே இருப்போம். இவ்வளவு வருஷம் கொண்டிருந்தார் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் ஓட போகிறோம், அதுக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது. இன்றோ நாளோ மறுகிறவோ அது யாரும் அறிய மாட்டார்கள் இல்லையா? இல்லையா? அவருக்கு ஆக மிஞ்சினா ஒரு 80 வயசு, வாழ்வின் பலத்தில் ஒரு 80 வயசு என்று வையுங்கள். அதுக்கு முன்பாக கத்துறா அதுக்குள்ளே போயிடும். ஆனா அது வரைக்கும் ஓட வேண்டும். விளங்குறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே நாம் அநேகரை பார்த்ததுண்டு. அநேகர் நல்லாக பேசுவார்கள், ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்திலே அவர்கள் நிற்கவே மாட்டார்கள், நிற்கவே மாட்டார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கர்த்தர் எங்களை நம்பி இருக்கிறார், நாம் கர்த்தரை ஏமாற்றக்கூடாது. அதே வேளையிலே சபையில் இருக்கிற உங்களையும் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் நம்பி செயல்படுகிறோம், நீங்கள் எங்களை ஏமாற்றக்கூடாது. நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் எங்களை நம்பி உண்மை உள்ளவன் என்று நினைத்து இந்த மகப்பெரிய பிரதானமான பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நாம் ஏமாற்ற முடியாது. நீங்கள் பேசுகிறது போல பேசி, நீங்கள் திட்டுகிறது போல திட்டி, நீங்கள் நின்றா வருவீர்கள், போனா போவீர்கள், நினைச்சா வருவீர்கள், அப்படி நாம நிற்க முடியாது, நாங்கள் போக முடியாது. கர்த்தர் எங்களை நம்பியது போல நாங்களும் உங்களை நம்புகிறோம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படி இருப்பான், அப்படி நடந்து கொள்வான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவனுடைய வாழ்விலே இது இருக்க வேண்டும். மிகுந்த தான உங்களுக்கு தெரியுமா, இரக்க குணம். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஜனங்களை கண்ட பொழுது அவர் இறங்கினார், மனமுருகினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதும் அவருக்கு ஒரு மனதுருக்கம் ஜனங்களை குறித்து. எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு தேசத்தை குறித்து தரிசனம் இருக்கிறது. இது தரிசனம் உள்ள ஒரு சபை. தேசம் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொல்லி தரிசனம் உள்ள ஒரு சபை. இலங்கை தேசத்தில் இருக்கிற ஏழைகள் எளியவர்கள் ஏதாவது விதத்தில் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தரிசனம் உள்ளவர்கள் நாங்கள். அந்த தரிசனத்தை நோக்கித்தான் நாம் ஓட முடியும், அந்த தரிசனத்தின் வழியிலே தான் நாம் கடந்து செல்ல முடியும். வேற வழி நமக்கு கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேற வழி நமக்கு கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எப்படி செயல்படுத்துகிறோம்? செய்து எப்பொழுதும் சபம், எப்பொழுதும் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வது. இன்றைக்கு எப்பொழுதும் தேவனை நோக்கி வேண்டுவது செய்வதை விட எப்பொழுதும் ஏதாவது கதைச்சு கொண்டே இருப்பது. தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நான் போன கடந்த உங்கள் நீங்கள் ஒருவரோடு கதைத்து ஒருவரோடு பேசி ஒரு உருவாடுகிற பொழுது உங்களுக்கு பக்தி விருத்தியாக அது இருந்தால் அதை செயல்படுங்க. பக்தி விருத்தி இல்லையோ அதை விட்டு விலகுங்கள். அது உங்களுக்கு நல்லது, நித்திய ஜீவனை பெற உங்களுக்கு அது நல்லது. இல்லையோ நல்லா அலட்டுங்க. நல்ல ஊர் கதையிலிருந்து, உலக கதையிலிருந்து, மற்ற ஊழியக்காரிலிருந்து, மற்ற விசுவாசியில இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உலட்டுங்க. கர்த்தர் விசாரிப்பார், கர்த்தர் விசாரிப்பார். இது நம் வாழ்விலே நாம் கண்டவைகள். ஊழியக்காரர்களை குறித்து தவறாய் பேசினவர்கள் இன்றைக்கு அழுது கொண்டு வீடுகளில் இருக்கிறது. எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் கண்களுக்கு முன்பதாக நிலை காட்டினார். சரியுமா உங்களுக்கு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் தேவ ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் அந்த அபிஷேகத்துக்கு. இந்த விஷயத்திலே தாவீது ராஜாவினுடைய காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சவுல் ராஜாவினுடைய கொலை பண்ணுவதற்கு கொடுத்தும் அவன் அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக. இன்றைக்கு அபிஷேகத்தை குறித்த அறிவு நமக்கு குறைவு. இந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் இந்த கொரோனாவோட போயிட்டு பாருங்க. இந்த கூப்பிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆவிக்குள்ளி நடத்துவதற்கு விருப்பம். ஆனா இந்த நாட்டில் நமக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. தேவ ஆவியினுடைய வழிநடத்தல் அபிஷேகம் உங்களுக்கு தெரியுமா? ஆரம்ப நாட்கள் இதையும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஆரம்ப நாட்கள் இல்லை பிரதர் சிஸ்டர், ஆவியின் அபிஷேகத்துக்காண்டி ஜெபம் பண்ண வாங்க, ஓடி வருவார்கள். இன்றைக்கு நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் வளர்ந்த விசுவாசிகள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எங்களுக்கு பொது அறிவு இருக்கிறது, தேவன் எங்களோடு நேர பேசுகிறார் என்று எல்லாம் வர்ணங்கள் மாறுகிறது. ஆனா அந்த நாட்களை நினையுங்கள். எந்த நாட்களை? கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த நாட்கள், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்ட நாட்கள், சபையில் என்னை அழைத்துக் கொண்ட நாட்கள். இந்த சபை இல்லாவிட்டால் என் வாழ்வு எப்படியோ எங்கேயோ போயிருக்குமே. கர்த்தர் என்னை நினைச்சாரே, எனக்கு ஊழியக்காரனை தந்தாரே, அந்த இடத்துல அழைத்துக் கொண்டது, என்னை சரிப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி, எனக்கு வார்த்தைகளை தந்து, என்னை போஷித்து, என்னை கர்த்தருக்களை வளைத்து, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய், ஒரு ஊழியக்காரனாய் வளர்ந்த ஒரு விசுவாசியை நான் இருக்கிறேனே. ஆனால் எங்களுக்கு பெயர் இல்லாம என்ன தெரியுமா? நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கம் என்பது உங்களுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வர வேண்டும். இல்லையோ அது வேணாம். பிரசங்கம் என்பது உங்களை கர்த்தரோடு இணைக்க வேண்டும். இல்லையோ வேணாம். பிரசங்கம் என்பது என் ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தரோடு என்னை இணைக்க வேண்டும். இல்லையோ அது எனக்கு வேணாம். பிரசங்கம் என்பது தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என் வாழ்க்கையை கர்த்தர் பக்கம் திருப்புறத்துக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லையோ எனக்கு வேணாம். இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவையில்லாத பிரசங்கங்கள் தாண்டவம் ஆடுகிறது. கர்த்தரோடு இணைக்க வேண்டும் எங்களை. தேவனோடு நாம் வளர வேண்டும், தேவனோடு இசைந்து இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் முக்கியம், இந்த காலகட்டத்தில். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பயந்த பக்தியுள்ளவர்கள், பக்தியுள்ளவர்கள். ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன் நீங்கள் பாத்தீங்கன்னா, தான தர்மம் பண்ணி ஜெபத்தில் தரணும்னா இது ஓகே. இதை விட்டு நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது.
தேவ தூதன் இறங்கி வந்து கேட்கிறான், பாரு, அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும், ஜெபம் மாத்திரம் தேவ சமூகத்தில் போய் எட்டல்ல, ஜெபம் மாத்திரம் போய் தேவ சமூகத்தில் எட்டல்லப்பா, ஜெபம் மாத்திரம் போகல, நீ செய்த தானம் தர்மங்கள், ஏழைகளை நினைத்து, எளியவர்களை நினைத்து நீ செய்தது கூட தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. அதனால் என்ன கற்பனை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி கமகம கமகம் என்று ரெண்டு தூப வர்க்கங்கள் போய் எழும்பி நிக்க ஆண்டவர் சொல்றார், போவனத்தில் கற்பனை பண்ண முடியுமா உங்களால? நான் பண்ற கற்பனை நீங்க பண்ண முடியுமா? பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால், கர்த்தர் முகர்ந்தார், எதை முகர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கணும், எதை பலிகளை முகந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த ஜெபம் தேவ சமூகத்தில் போய் ரெண்டு பக்கமாக போய் நிக்கிற பொழுது என்னுடைய கற்பனை எப்படி தெரியும்? ஆண்டவர் சொன்னார், சூதனை பார்த்து போ, சீக்கிரம் போங்க. ஏன் ஆண்டவரே? அவருடைய ஜெபம் என் சமூகத்துக்கு வந்திருக்கிறது, அவன் செய்த தானம் தர்மங்கள் என் சமூகத்துக்கு வந்திருக்கிறது, ஆகையினாலே பதிலை கொண்டு போ, பதிலை கொண்டு போ, கொண்டு போ. இப்படிப்பட்ட ஒரு ரம்யமான காரியத்தை நம் வாழ்விலே நாம் நினைக்க முடியுமா? நம் வாழ்விலே நாம் சிந்திக்க முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பேசின இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒன்றாவது உங்கள் உள்ளத்திலே விதைத்துக் கொள்ளுங்கள், அதிலே நட்டுக் கொள்ளுங்கள், அதிலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏதோ இருந்தோம், ஏதோ ஒரு செய்தி ஒன்று கொடுத்தார்கள், அது எனக்கு பிரயோஜனமற்றது என்று நினைத்தால் கர்த்தர் வருகிற பொழுது அதை குறித்து கர்த்தர் நம்மிடத்திலே கேட்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று இரவில் செய்தியை கொடுத்து கேட்பதற்கு யோசித்துக் கொண்டே இருந்தேன். இதே நாட்களிலே இதே காலங்களிலே கடந்த வருஷம் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். கொரிந்தியரில் எழுதப்பட்ட சம்பவத்தை வைத்து அந்த நாட்களிலே யாழ்ப்பாண பிரதேசத்திலே முழுவதும் மலைகளினாலே மூடி வெள்ளங்கள் பெருகி தத்தளிக்கப்பட்ட அந்த நாட்களாக இருக்கிறது. அதுக்கு பிற்பதாக நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்கிற இருதயம், நல்லதை நினைக்கிற இருதயம், எங்களுக்கு என்று அல்ல கத்தாவே, எங்களுக்கு என்று நினையாத படிக்கு ஆண்டவரே தரிசனமாய் எங்க தரிசனமாய் பார்க்க கர்த்தரந்த ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக, நம் ஒருவருக்கும் அதை நிறைப்பாராக. ஹலலோயா ஹலலோயா. பிரியமானவர்களே, தரிசனத்தை விட்டு நாம் அகன்று தரிசனத்தை விட்டு நாம் தள்ளி நடந்தால் நாம எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் வருகிற பொழுது அதை அவர் விசாரிப்பார், அதை அவர் பார்த்துக் கொள்வார். அது எங்களுடைய வேலைகளும் இல்லை. ஹலலோயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொர்நேலே என்ற தேவ மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக வாழுகிற நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து ஜபம் பண்ணி தான தர்மம் செய்தவனாய் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கும் இருந்தால் நலமாக இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹலலூயா 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 ஹலலூயா. நன்றி ஆண்டவர, ஸ்தோதரம் அப்பா, ஸ்தோதரம் 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 ஸ்தோதரம். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. நிற்கிற இடங்களில் எழும்பி கண்களை மூடிய வண்ணமாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடிய வண்ணமாக தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஹலலூயா. கொர்நேலேயு போல ஒரு ஆவி எனக்கு உண்டானால் நலமாயிருக்குமே. நன்மை செய்கிற ஒரு ஆவி, நல்லதையே சிந்திக்கிற ஒரு ஆவி, ஆண்டவரே தர்மங்களை செய்கிற ஒரு ஆவி, தானங்களை பண்ணுகிற ஒரு ஆவி, தரிசனத்தை பின்பற்றுகிற ஒரு ஆவி, தேசத்தை நோக்கி பார்க்கிற ஒரு ஆவி, கர்த்தாவே எனக்கு இருந்தால் நலமாயிருக்குமே. ஆண்டவரே சபையின் ஊழியத்திலே சபையின் தரிசனத்திலே பங்குள்ளவர்களாய் ஆண்டவரே அந்த ஒரு ஆவியை ஆண்டவரே சபையில இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் கொடுப்பீராக. கொடுங்கப்பா, கொடுங்க கொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குள்ள இந்த ஆவி வேண்டாமா? உனக்குள்ள இந்த ஆவி வேண்டாமா? ஓ நன்மையை செய்கிற ஆவி, நன்மையே சிந்திக்கிற ஹாவி, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஹாவி, தானங்கள் தர்மங்களை செய்கிற அந்த ஹாவி, கர்த்தருக்கு முன்பாக நன்மையை விதைக்கிற ஒரு ஹாவி, ஓ கர்த்தருக்கு முன்பாக நன்மையே சிந்திக்கிற ஒரு ஹாவி உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு வேண்டாமா? ஹல்லேலூயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்றி உறுதி படுத்தும் ஐயா.